அன்பினில் பிறந்த இறைக்குளம் நாமே, அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. அன்பினில் பிறந்த இறைக்குளம் நாமே, அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. ஒரு மலரோராய் அனைவரும் வாழ்வோம், அருள் ஒளி வீசும் ஒரு வழி போவோம். ஒரு மனதோராய் அனைவரும் வாழ்வோம், அருள் ஒளி வீசும் ஒரு வழி போவோம். பிரிவினை மாய்த்து திருமறை காப்போம், பிரிவினை மாய்த்து திருமறை காப்போம். பரிவுள்ள இறைவன் திருவுளம் காண்போம், அன்பினில் பிறந்த இறைக்குளம் நாமே, அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே
ஆமே.
நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு இருப்பதாக.
உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, பிறக்க இருக்கிற பாலன் இயேசுவின் பெயரால் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் தேவ ஆசீர்வாதத்தையும் உரித்தாக்குகிறேன். அன்னை மரியாளை குறித்தும் இன்றைய நாளிலே நாம் இறைவார்த்தை பகிர்வின் வழியாக தியானிக்க இருக்கிறோம். மரியே வாழ்க எனச் சொல்லி உலகின் ஒரு பக்கம் அன்னைக்கான வாழ்த்து, ஏன் மரியை நாங்கள் வணங்க வேண்டும் ஆராதிக்க வேண்டும் எனச் சொல்லி மறுபக்கம் அவருக்கு எதிரான கேள்வி கணைகள். அன்னையை வணங்குகின்ற அந்த பக்தி முயற்சியை முதலில் துவங்கியது யார்? ஏன் அவரை வணங்க வேண்டும் எனச் சொல்லி நாம் இன்று ஆழமாக சிந்திக்க இருக்கிறோம். இறைவன் தாமே நம்முடைய உள்ளங்களை எல்லாம் தூண்டி எழுப்பி நாம் அன்னையை மனதார நம்பிக்கையோடு வாழ்க எனச் சொல்லி அறிக்கையிட இந்த பலியின் வழியாக நமக்கு நிறைவான ஆற்றலை கொடுப்பாராகும். இந்த தூய மறைபொருளை நாம் தகுதியோடு கொண்டாடும் நம்முடைய குற்றங்குறைகள் பலவீனங்கள் பாவங்கள் அனைத்தையும் எண்ணி பார்த்தும் வானக தந்தையிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானக தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகி ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்தும் நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராகும்.
ஆமென்.
ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக நிலையான மாண்புள்ள இறைவா, விண்ணக தூதரின் அறிவிப்பாள், மாசற்ற கண்ணி சொல்லற்கரிய உமது வார்த்தையை ஏற்றுக்கொண்டாய். இறையல்பின் இல்லமாகி தூயாவியாரின் ஒளியால் நிரப்பப்பட்ட அவரது முன்மாதிரியால் நாங்கள் உமது திருவுளத்தை பணிவுடன் பற்றிக்கொள்ள ஆற்றல் பெற அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ.
ஆமே. முதல் வாசகம். இதோ கன்னிப்பெண் கருத்தாங்குவார். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 7 இறை வார்த்தைகள் 10-14 முடிய. அந்நாட்களில் ஆண்டவர் ஆகாசுக்கு மீண்டும் தம் திருவாக்கை அருளி சொல்லியது. உன் கடவுளாகிய ஆண்டவர் உமக்கு ஒரு அடையாளத்தை அருளுமாறு கேளும். அது கீழே பாதாளத்திலோ மேலே வானத்திலோ தோன்றுமாறு கேட்டுக்கொள்ளும் என்றார். அதற்கு ஆகாசு, நான் கேட்க மாட்டேன், ஆண்டவரை சோதிக்க மாட்டேன் என்றார். அதற்கு ஏசாயா, தாவீதின் குடும்பத்தாரே, நான் சொல்வதை கேளுங்கள். மனிதரின் பொறுமையை சோதித்து மனம் சலிப்படைய செய்தது போதாதோ? என் கடவுளின் பொறுமையை ஏன் சோதிக்க பார்க்கிறீர்களோ? ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஓர் அடையாளத்தை அருள்வார். இதோ கன்னிப்பெண் கருவுற்று ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு அவர் இமானுவேல் என்று பெயரிடுவார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல். நீங்கள் அனைவரும் சொல்ல வேண்டிய பதிலுரை: ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சி மிகு மன்னர் இவரே. ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சி மிகு மன்னர் இவரே.
ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சி மிகு மன்னர் இவரே. ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சி மிகு மன்னர் இவரே. மண்ணுலகம் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவர் உடையவை. நிலவுலகம் அதில் வாழ்பவன அவருக்கே சொந்தம். ஏனெனில் அவரே கடல்களின் மீது அதற்கு அடித்தளமீட்டார். ஆறுகள் மீது அதை நிலை நாட்டினவரும் அவரே. ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சி மிகு மன்னர் இவரே. ஆண்டவரது மலையில் ஏற தகுதி உள்ளவர் யார்? அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவர் யார்? கரைப்படாத கைகளும் மாசற்ற மனமும் உடையவர் பொய் தெய்வங்களை நோக்கி தம் உள்ளத்தை உயர்த்தாதவர். ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சி மிகு மன்னர் இவரே. இவரே ஆண்டவரிடம் ஆசி பெற்றவர். தம் மீட்பராம் கடவுளிடம் இருந்து நேர்மையாளர் என தீர்ப்பு பெறுபவர். அவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே.
யாக்கோப்பின் கலவடது முகத்தை தேர்ந்தெடுத்து கொள்பவர் இவர்களே. ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்ன இவரே. ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்ன இவரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வானக அரசின் வாயிலை திறக்கும் தாவீதின் திறவுகோல் நீரே. இருளே இருக்கும் கைதிகள் தலையை கலைந்திட எழுந்தருள்வீர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக,
உம்மான்மாவோடும் இருப்பாராக.
லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
லூக்கா நற்செய்தி அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 26-38 முடியும். 6 கப்ரியல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரிலிருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் நிறைந்தவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு மரியா கலங்கி, இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் மரியாவை பார்த்தும், மரியா அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராக இருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார், அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும், நான் கன்னியாயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயதும், அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உம் உறவினராகி எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுறை இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6, ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார்.
ஆண்டவரின் அருள்வாக்கு, கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, பிறக்க இருக்கிற பாலனேசுவின் பெயரால் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் தெய்வ ஆசீர்வாதத்தையும் உரித்தாக்குகிறேன். திருச்சபையில் திருமுழுக்கு யோவான், அன்னை மரியாள், இயேசு கிறிஸ்து, இந்த மூவருக்கும் மிக நெருங்கிய ஒரு தொடர்பும் உறவும் இருப்பதை நாம் பார்க்கலாம். ஒரு வகையில் மூவருமே தங்களுக்குள் உறவு நிலையில் இணைந்திருந்தாலும் கூட, திருச்சபை கூட இந்த மூவருக்கும் ஒரு சிறப்பான இடத்தை கொடுக்கிறது. எல்லா புனிதர்களுடைய இறந்த நாளை அவர்களின் விண்ணக பிறப்பு நாளாய் திருச்சபை மதிப்பிட்டு அவர்களுடைய நினைவு நாளை கொண்டாட நம்மை அழைக்கிறது. ஆனால் திருமுழுக்கு யோவானுக்கும் அன்னை மரியாளுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் திருச்சபை அவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுவதை நாம் பார்க்கிறோம். நாம் எல்லோரும் ஒவ்வொரு ஆண்டும் இம்மூவருடைய பிறந்த நாளையும் சிறப்பிக்கிறோம். பொதுவாக இந்த திருவருகை காலத்திலே திருமுழுக்கு யோவானும் அன்னை மரியாளும் இயேசு கிறிஸ்துவும் தான் நற்செய்தியில் பெரும்பான்மை நடத்தை எடுத்திருப்பார்கள். நம் இவர்களை குறித்து அதிகமாக வாசிப்போம், தியானிப்போம். இதனால் வரை திருமுழுக்கு யோவானை குறித்து நாம் நிறைய கேட்டோம், நிறைய மறைவுரைகளை நாம் கேட்டிருப்போம். பாலன் இயேசு பிறக்க மிக அண்மையில் இருக்கின்ற நாட்களிலே அவரை குறித்தும் அவர் பிறந்த பிறகும் கூட இன்னும் நிறைய நாம் அவருடைய வாழ்க்கையை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். திருமுழுக்கு யோவானுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் நடுவில் இன்றைய நாளில் நாம் அன்னை மரியாவை குறித்து இன்னும் ஆழமாய் நாம் சிந்திக்க இருக்கிறோம். ஆம் அன்பிற்குரியவர்களே, பொதுவாக நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையிலே நம் மீது வைக்கப்படுகின்ற மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு, நீங்கள் அன்னைக்கு அதிகமான முக்கியத்துவத்தை கொடுக்கிறீர்கள், அன்னையை நீங்கள் கடவுளுக்கு இணையாக நீங்கள் ஆராதிக்கின்றீர்கள் என சொல்லி புனிதர் வணக்கம் சிலை வழிபாடு என ஒரு பக்கம் இருந்தாலும் அன்னை மரியாளுக்கு நாம் கொடுக்கின்ற வணக்கத்தை குறை கூறுகின்றவர்கள் அதிகமாக உலகளவில் இன்றைக்கு பெருகி வருவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் நேற்றைய நற்செய்தியும் இன்றைய நற்செய்தியும் அன்னை மரியாளுக்கு நாம் கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை பற்றி நம்மை சிந்திக்க அழைக்கிறது. ஆம் அன்பிற்குரியவர்கள், நேற்றைய தினம் நாம் நற்செய்தியில் வாசிக்க கேட்டிருப்போம், எலிசபெத் அம்மாள் அன்னை மரியாளை நோக்கி, என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் என அவர் மொழிவதை நாம் நேற்றைய தினம் கேட்டிருப்போம். இன்று நற்செய்தியிலே கபிரியல் தூதர் அன்னை மரியாவை நோக்கி அருள் நிறைந்த மரியை வாழ்க என வாழ்த்துவதையும் நாம் பார்க்கிறோம். அன்னை மரியாவிற்கான வணக்கத்தை யார் துவங்கியது, மரியே வாழ்க என சொல்லி முதலில் அவரை வாழ்த்தியது யார் என்பதை நாம் இன்று தியானிப்போம். அன்பிற்குரியவர்களே, அன்னை மரியாளுக்குரிய வணக்கத்தை வாழ்த்தை நாம் சிந்திப்பதற்கு முன்னதாக திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு நிகழ்வுகளை நாம் நம்முடைய கண் முன்னாக கொண்டு வர வேண்டும். செக்கரியாவிற்கும் கூட அவருடைய வயது முதிர்ந்த காலம் வரை ஒரு பிள்ளை இல்லை. அவர் குருவாக இருக்கிறார், ஆண்டவருடைய திருடத்திலே அவர் பணிபுரிகிறார். கபிரியல் தூதர் செக்கரியாவிடம் வந்து திருமுழுக்கு யோவான் பிறப்பார் என சொல்லி அவருடைய பிறப்பு செய்தியை முன்னறிவிப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டவுடன் செக்கரியா நம்பவில்லை. வயது முதிர்ந்த காலத்தில் எனக்கும் எலிசபெத்துக்குமா பிள்ளை பிறக்க போகும் என சொல்லி மனித இயல்பால் பலவீனத்தால் அவர் நம்பாமல் இருக்கலாம். ஆனால் அப்பொழுது கபிரியல் தூதர் மிக அர்த்தமுள்ள வார்த்தையை சொல்வார், செக்கரியா, நான் கபிரியல், கடவுளுடைய திருமுன்னிலையில் இருப்பவன். இந்த செய்தியை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பதற்காக நான் கடவுளால் அனுப்பப்பட்டிருக்கிறேன். கபிரியல் தூதர் சொன்ன வார்த்தைகள் அவருடைய வார்த்தைகள் அல்ல. எந்த வார்த்தையை, எந்த செய்தியை கடவுள் செக்கரியாவிற்கும் எலிசபெத்திற்கும் வெளிப்படுத்த விரும்பினாரோ அந்த வார்த்தையை ஏந்தி வந்தவர்தான் கபிரியல். செக்கரியா நம்பாதன் விளைவாக குழந்தை பிறந்து பெயர் வைக்கின்ற வரை அவருடைய அவர் வாய் பேச முடியாமல் இருப்பதை நாம் விவிலியத்தில் லூக்கா நற்செய்தியில் வாசிக்கிறோம். ஆக கபிரியல் தூதர் தனக்கென எந்த விதமான வார்த்தையும் வாழ்த்தும் கொண்டிருக்கவில்லை. அவர் கொண்டு வந்த செய்தியும் வாழ்த்தும் கடவுளுடையது. அதே கபிரியல் தூதர் தான் இன்றைய நற்செய்தியில் நாம் வாசிக்க கேட்டோம், அன்னை மரியாளை சந்திக்க வருகிறார், அன்னை மரியாளிடம் அனுப்பப்படுகிறார். அன்னையை பார்த்ததும் அவர் சொன்ன முதல் வார்த்தை என்ன, அருள்மிகு பெற்றவரே வாழ்க, அருள்மிகு பெற்றவரே வாழ்க என வாழ்த்துகிறார். கபிரியல் தூதர் இந்த வார்த்தையை சொல்லி அன்னை மரியாளை வாழ்த்து இருந்தாலும் உண்மையில் இந்த வாழ்த்து யாருடையது, தனக்கென சொல்லி கபிரியல் எந்த விதமான வார்த்தைகளுக்கும் சொந்தக்காரர் கிடையாது. எதை கடவுள் வெளிப்படுத்த விரும்புகிறாரோ அதை வெளிப்படுத்துகிறவர் தான் கபிரியல். முதலில் அன்னையை நோக்கி நீர் வாழ்க என்கின்ற வாழ்த்தை சொன்னது கபிரியல் தூதர் கிடையாது, அவர் வழியாக வானக தந்தை தான் முதல் முறையாக அன்னை மரியை வாழ்த்துகிறார், அருள்மிகு பெற்றவரே வாழ்க. அன்பர்களே, எந்த தூதர் செக்கரியாவை நோக்கி இந்த செய்தி கடவுளுடையது என சொன்னாரோ அதே தூதர் தான் அன்னை மரியாளையும் சந்திக்க வருகிறார், கடவுளுடைய செய்தியை கொடுக்கிறார். வந்தேன், செய்தியை சொன்னேன் என்று சொல்லி அவர் நகர்ந்து செல்லவில்லை, மாறாக அவர் வாழ்த்துவதை பார்க்கிறோம். கடவுளுடைய திருமுன்னிலையில் இருக்கிற தூதர் அன்னை மரியாளை வாழ்த்துகிறார் என சொன்னால், முகஸ்துதிக்காகவும் அன்னையிடமிருந்து ஏதேனும் ஒன்றை பெற்றுக்கொள்வதற்காகவும் அவர் வாழ்த்து இருப்பாரா? அப்படிப்பட்ட வாழ்த்தினை சொல்ல வேண்டிய தேவை கடவுளுக்கு ஏன் வந்தது? கடவுள் தேவைகளை எல்லாம் கடந்தவராகவே ஏதேனும் ஒன்றை பெற்றுக்கொள்வதற்காக போலியாக அவர் அன்னையை வாழ்த்தவில்லை, மாறாக மனதார வானக தந்தை நம்முடைய தாயை வாழ்த்துகிறார். அருள்மிகு பெற்றவரே வாழ்க. அடுத்த வாழ்த்து என்ன? மனிதர் உம்மோடு என்பது கிடையாது, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார், ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார். கபிரியூதர் கற்பனையில் இந்த வார்த்தைகளை சொல்லவில்லை. அவருக்கு தெரியும் கடவுள் எப்படிப்பட்டவர், அவர் யாருடன் தன்னுடைய தங்குதலை ஏற்படுத்துகிறார் என்பதை உணர்ந்தவர் தான் சொல்லுகிறார், ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார். இந்த வார்த்தைகளை தொடர்ந்து நாம் அப்படியே நேற்றைய தினம் வாசித்த எலிசபெத் அம்மாவுடைய நற்செய்திற்கு செல்ல வேண்டும். அங்கு எலிசபெத் அம்மாள் அன்னை மரியாளை கண்டதும் அவர் மனித உணர்ச்சியினால் நீர் வாழ்க என வாழ்த்தவில்லை, மாறாக அவர் ஆவியானவரால் ஆட்கொள்ளப்படுகிறார். அந்த ஆவியானவர் எலிசபெத் அம்மாளை தூண்டி என்ன வாழ்த்து சொல்லுகிறார்? என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வருவதற்கு நான் யார்? இயேசுவின் தாயினிடம் வருவதற்கு, யோசேப்பின் மனைவியினிடம் வருவதற்கு, இந்த ஒரு கன்னிப்பின் வருவதற்கு நான் யார் என சொல்லி அவர் வாழ்த்தவில்லை. தூய ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்ட எலிசபெத் அம்மாவுடைய வாழ்த்தை பாருங்கள், ஆண்டவரின் தாய் என்னிடம் வருவதற்கு நான் யார்? முதல் வாழ்த்தில் வானக தந்தை இருக்கிறார், இரண்டாவது வாழ்த்தில் தூய ஆவியானவர் இருக்கிறார், இயேசு கிறிஸ்து அன்னைக்குள் இருக்கிறார். மூவருமே அன்னையை வாழ்த்தியதில், அன்னையை வாழ்த்துவதில் முதலிடத்தை பிடிக்கிறார்கள். ஆக அன்னை மரிக்கான வாழ்த்தை, அன்னை மரிக்கான மரியாதையை, அவருக்கான வணக்கத்தை முதலில் கொடுத்தது மனிதர் அல்ல, ஆயிர்கள் குருக்கள் திருத்தந்தை அல்ல, திருச்சபை அல்ல, வானக தந்தையும் தூய ஆவியானவரும் தான் அன்னையை முதலில் வாழ்த்திய உதடுகள். அவர்களுக்கு தெரிந்ததை விடவா அதிகமாக மனிதர்களாகி நமக்கு தெரிந்துவிடப் போகிறது அன்னை மரியாளை குறித்து. தன் சொந்த சபையை வளர்ப்பதற்காக, தன்னிடம் வந்திருக்கின்ற மக்களை எப்படியேனும் வழி நடத்த வேண்டும் என்பதற்காக மிக எளிதாக அன்னையை பற்றி குறை சொல்கின்ற பொழுது அதை அப்படியே கண்முடித்தனமாக ஏற்றுக்கொள்கின்றவர்கள் இன்று அதிகரிக்கிறார்களே, அவர்களுக்கான செய்திதான் இன்றைய நற்செய்தி. கடவுள் நீர் வாழ்க என சொல்லி வாழ்த்துவதற்கு கடவுள் தயங்கவில்லை, நீர் ஆண்டவரின் தாய் என சொல்வதற்கு தூய ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்ட எலிசபெத் அம்மாள் தயங்கவில்லை. அன்னையை வாழ்த்துவதற்கு மனிதர்களாகிய நாம் ஏன் தயங்க வேண்டும்? நம்மை தடுப்பது எது? சரியான புரிதல் இல்லை. அதுதான் அன்னையை வணங்குவதற்கு மிகப்பெரிய தடையாக இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, திருமுள்ளுக்கு யோவானை விட மிகச்சிறந்தவர் யார் என சொல்லி இயேசு கிறிஸ்து அவரை வாழ்த்துகிறாரே, அது பொய்யான வாழ்த்தா? இல்லை, அவரை அறிந்த இயேசு அவரை வாழ்த்துகிறார். அன்னையை வானக தந்தையும் தூய ஆவியானவரும் வாழ்த்துகிறார்களே, அது என்ன பெயருக்காக சொன்ன வாழ்த்தா? இல்லை, அவரை நிறைவாக அறிந்திருந்தார்கள், ஆகவேதான் அவருக்கு அந்த வாழ்த்தினை அவர்கள் சொந்தமாக்குகிறார்கள். கிறிஸ்துவனுடைய பிறப்பை நாம் கொண்டாடப் போகிறோமே, அந்த அன்பு அன்னையினுடைய வாழ்க்கையை நாம் அதிகமாக தியானிக்க வேண்டும். கடவுளுடைய தூதர் அவருக்கு முன் தோன்றி கடவுளுடைய அதி உன்னதமான பரிசுத்தத்தில் என்னாலும் அவருடைய திருமுன்னில் நிற்கின்ற தூதர் அன்னைய மரியாளுக்கு முன் தோன்றி கடவுளுடைய வார்த்தையான அருள்மிகு பெற்ற மரியே நீர் வாழ்க, ஆண்டவர் உம்முடன் இருக்கிறார் வாழ்த்தியதை நாம் வாழ்த்தவில்லை என சொன்னால் கடவுளுடைய வாழ்த்தை நாம் மறுப்பதாக ஆகிவிடாதா? இவர் இயேசுவினுடைய தாய் தானே இருந்தாலும் இவர் எப்படி கடவுளுடைய தாயிடம் நாம் சொல்ல முடியும் என சொல்லி இன்னும் ஒரு குற்றச்சாட்டு கிளம்புகிறதே. கப்ரியேல் தூதர் நிகழ்ச்சி முடிந்த பிறகு எலிசபெத் அம்மாள் நிகழ்ச்சியில் என்ன படிக்கிறோம்? ஆண்டவருடைய தூதர் இவர் ஆண்டவருடைய தாய் என சொல்லி எலிசபெத் அம்மாளை முழுமையாக ஆட்கொண்டு அவர் பேச வைக்கவில்லையா? அவருக்கு தெரிந்ததை விடவா அதிகமாக நமக்கு தெரிய போகிறதும்? கடவுளுடைய வெளிப்படுத்தப்படாத வார்த்தையின் பொருளை கூட அவருடைய ஆவியானவர் அறிந்து வைத்திருக்கிறார் சொல்லி விவிலியம் சொல்லுகிறதே. அந்த ஆவியானவர் தானே எலிசபெத் அம்மாளை தூண்டி அவரை ஆட்கொண்டு ஆண்டவரின் தாய் என வாழ்த்தினார். இந்த வாழ்த்தினை அன்னைக்கு நாம் கொடுக்க வேண்டாமா? நற்செய்தி என்று நமக்கு கொடுக்கின்ற அழைப்பு இதுதான் அன்பிற்குரியவர்களே. தெரிந்து சென்றவர்களுக்கும் தெரிந்து செல்கின்றவர்களுக்கும் நீங்கள் விடை சொல்ல வேண்டாம். கத்தோலிக்கர்களாக நாம் இருக்கிறோமே, அன்னை மரியாளை புரிந்து கொள்ள வேண்டும். அன்னை மரியாளுக்கு திருச்சபை கொடுப்பது ஒரு உயர்ந்த வணக்கம். அந்த வணக்கத்தை துவங்கியது வானகத்தந்தை, நீர் வாழ்க என வாழ்த்தினார். அந்த வணக்கத்தை, அந்த வாழ்த்தினை நாம் கொடுப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். வானக தந்தைக்கும் இயேசு கிறிஸ்துவிற்கும் தூய ஆவியானவருக்கும் நாம் கொடுப்பது ஆராதனை என சொன்னால், அன்னை மரியாளுக்கு நாம் கொடுப்பது வணக்கம். புனிதர்களுக்கும் மேலான ஒரு சிறப்பு வணக்கம். இந்த வணக்கத்தை கடவுள் துவங்கி வைத்தார், இந்த வணக்கத்தை ஆவியானவர் துவங்கி வைத்தார். அன்னையை தன் இல்லமாக இயேசு கிறிஸ்து தேர்ந்தெடுத்தார். ஒவ்வொரு இறைவனும் அங்கீகரித்த அன்னையை நாம் அங்கீகரிக்கவில்லை, நாம் வணக்கம் செலுத்தவில்லை, உரிய மரியாதையை கொடுக்கவில்லை, இழிவாக பேசுகிறோம் என சொன்னால், மூவர் கடவுளுடைய திட்டத்திற்கு, திருவுளத்திற்கு எதிராக நாம் பேசுகின்றவர்களாய் செயல்படுகின்றவர்களாய் மாறிப்போவோம். ஆகவே நற்செய்தி கொடுக்கின்ற செய்தி அதுதான். இயேசு பிறக்க இருக்கிறார், ஆம், அவரை நாம் ஆராதிக்க இருக்கிறோம். ஆனால் திருவருகை காலத்திலே இயேசுவையும் திருமுழுக்கு யோவானையும் குறித்து தியானிக்கிற நாம் அன்னை மரியாதை குறித்தும் நற்செய்தி ஒளியாக தியானிப்போம். அன்னையை மன உறுதியோடும் முழுமையான நம்பிக்கையோடும் ஆழமான நம்பிக்கையோடு அன்னைக்கு நாம் நன்றி செலுத்துவோம், அன்னைக்கு நாம் வணக்கம் செலுத்துவோம். ஒரு நாளும் கூச்சப்படாமல் திருப்பள்ளி முடிஞ்சபோது பல நாட்களில் இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கு நன்றி சொல்லும் பொழுது அங்கு நீண்ட ஒரு குரல் ஒலிக்கும். ஆனால் மரிய வாழ்கின்ற சொல்லுகின்ற பொழுது அதில் சில பேர் தயங்குவார்கள் சொல்வதற்கு. இவரை வாழ்த்த வேண்டுமா? வாழ்த்த வேண்டும். அந்த வாழ்த்தை நமக்கு கற்றுக் கொடுத்தவர் கபிரியல் சுதர் வழியாக வானக தந்தை, அந்த வாழ்த்தை நமக்கு கற்றுக் கொடுத்தவர் எலிசபெத் அன்னை வழியாக தூய ஆவியானவர். ஆகவே யார் கேட்டாலும் நாம் லூக்கா நற்செய்தியுடைய முதல் அதிகாரத்தை மேற்கோள் காட்டி சொல்லுவோம், ஆம், அன்னை எங்களுடைய வணக்கத்திற்கு உரியவர், அவரை மரியே வாழ்க என சொல்லுவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஏனெனில் இந்த வாழ்த்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது எங்கள் வானக தந்தை, இந்த வாழ்த்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது தூய ஆவியானவர், இந்த வாழ்த்தை எங்களுக்கு விட்டு சென்றது இயேசு கிறிஸ்து என சொல்லி மூவர் இறைவனால் அங்கீகரிக்கப்பட்டு, மூவர் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டு, மூவர் இறைவனால் வாழ்த்தப்பட்ட அன்னை மரியாளை நாம் வணக்கம் செலுத்துவோம். அவருடைய பரிந்துரையை நாடுவோம். உலகத்திற்காக தன் சொந்த தேவை, தன் ஆசைகள் எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துவிட்டு அவர் இயேசுவிற்காய், வானக தந்தைக்காய் தன்னை முழுமையாக கையளித்தாரே, நமக்காக அவர் பரிந்து பேச தயங்குவாரா? இல்லை. நாம் அன்னையை முழுமையாக நம்பி, ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை அரவணைப்பது போல அரவணைக்கு அந்த அன்னை காத்திருக்கிறார். தன்னுடைய தாயை கண்டதும் உரிமையோடு பாசத்தோடு ஓடிச் செல்கின்ற பிள்ளையைப் போல நாம் அன்னையை நோக்கி செல்லுவோம். அன்னை நமக்காக இறைவனிடத்திலே பரிந்து பேசி நம்முடைய குடும்பத்தினுடைய எல்லா தேவைகளையும், பிள்ளைகளுடைய படிப்பு, குடும்பத்தின் தொழில், குடும்பத்திலே அமைதி என எல்லாவற்றிற்காகவும் அவர் பரிந்து பேசி, பிறக்க இருக்கின்ற பாலன் இயேசுவினுடைய வருகையின் வழியாகவும், பிறக்க இருக்கின்ற புதிய ஆண்டின் வழியாகவும் நம்முடைய குடும்பத்திற்கும் தனிப்பட்ட விதத்தில் நம்முடைய ஒவ்வொருவருக்கும் அவர்தானே நிறைவான மகிழ்ச்சியை பெற்றுக் கொடுக்கிற, பரிந்து பேசுகின்ற தாயாக சிறந்து விளங்குகிறார். அந்த அன்னையை, தாய் தன்னுடைய தாயி கரத்தை பற்றி பிடித்து கொள்கிற பிள்ளையைப் போல நம் அன்னையை இருக்க பிடித்துக் கொள்வோம். அன்னை நமக்காக தொடர்ந்து பரிந்து பேசுவார். ஆமீன்.
இயற்கைந்த மலர்கள் பறித்து தருவேன் உனக்கு காணிக்கை, இயற்கைந்த மலர்கள் பறித்து தருவேன் உமக்கு காணிக்கை, உழைப்பின் பயனா கிடைத்த பொருள் என்னோடு இணைந்து தருகின்றே, என்னோடு இணைந்து தருகின்றே, எல்லாம் தருகின்றே, தந்தா என்னையும் தருகின்றே, எல்லாம் தருகின்றே, தந்தா என்னையும் தருகின்றே.
கிறிஸ்துவில் அன்பு உறவுகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பழி எல்லாம் வல்லனும் வானக தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள்.
ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பழியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, ஒப்பற்ற பழியை கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். இந்த மறை நிகழ்வில் பங்கேற்பதால் நாங்கள் நம்பிக்கையோடு எதிர்நோக்கி காத்திருப்பதை பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம்மான்மாவோடும் இருப்பாராக.
இதயங்களை மேலே எழுப்புங்கள்,
ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ.
நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோ.
அது தகுதியும் நீதியும் ஆனதே.